سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லாஹ்வையே சார்ந்திருப்போம். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகில் மனித சமூகத்தை படைத்து அவர்கள் நேரான வழியிலே சீராக வாழ்ந்து மறுமையிலும் மீதேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்த்து வேதங்களையும் அருளியிருக்கிறார். இந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை வேத நூலாக இறக்கி அருளினார். எந்த சமூகம் மத்தியிலே அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் முதல் மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அதே அல் குர்ஆனையும் அந்த நபிகளாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையையும் இந்த உலகத்தில் நேரான பாதையிலும் மறுமையில் ஈடேற்றத்தையும் அடைய விரும்பக்கூடிய அனைவரும் பின்பற்றி நடக்க வேண்டிய வழிகாட்டிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த அல் குர்ஆன சுன்னாவை எடுத்து நாம் பார்க்கிற பொழுது இவ்வாழ்க்கைக்கு தேவையான சகல விடயங்களும் அந்த அல் குர்ஆன சுன்னாவிலே பொதிந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் எமது உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு கூட அந்த அல் குர்ஆன சுன்னாவிலே மருந்து காணப்படுவதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். மனிதனாக நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற காரணத்தினால் எமக்கும் பல்வேறுபட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும். சந்தோஷமான தருணங்கள், துக்கமான தருணங்கள், பதற்றமான சூழ்நிலைகள் என்று பல வகையான கட்டங்களை மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே முன்கொடுக்கவிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் இந்த மார்க்க அறிவு இல்லாத அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இல்லாத மனிதன் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறக்கூடிய ஒரு நிலையை எம்மால் அவதானிக்க முடியும். அதே ஒரு முஃமினாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்த ஒரு மனிதனாக இருந்தால், அது குர்ஆன் சுன்னாவின் உதவியோடு அவன் எப்படியான ஒரு சூழ்நிலையிலும் திடகாத்திரமாக உற்சாகமாக தைரியமாக இருப்பதற்கு அது குர்ஆன் சுன்னா வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை தெரிந்து நாம் ஒவ்வொருவரும் எமது வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கைகளை ஆழமாக எம் உள்ளங்களில் பதித்து எம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது மிக அழகாக சொல்கிறான். சூரா இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தின் 11 வசனத்திலே, وعلى الله فليتوكل المؤمنون, அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய முஃமின்கள் அவனின் மீதே எப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் பொறுப்பு சாட்டட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவனிடமே அந்த பொறுப்பை ஒப்படைக்கட்டும் என்று அல்லாஹ்வுத்தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தின் 58 வசனம், وتوكل على الحي الذي لا يموت, எந்த ஒரு விடயத்தை நீங்கள் நம்பி நின்றாலும், அது ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்குமே அழிவு என்ற ஒன்று காணப்படுகிறது. எதனையுமே முழுமையாக நம்ப முடியாது. முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு அல்லாஹ் மரணிக்காத என்றும் உயிருள்ளவனாக இருப்பானோ அவனையே நீங்கள் நம்பி நில்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதே போன்று சூரா தலாக் என்ற அத்தியாயத்தின் 3 வசனம், வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, எப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஒப்படைத்து அவனை நம்பி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த 3 அல்குர்ஆனிய வசனங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பது என்ற ஒரு பகுதி காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அது சம்பந்தப்பட்ட சில உதாரணங்களை பார்ப்பதற்கு முன், இந்த அல்லாஹ் என்றால் என்ன யார் என்பதனை புரிந்துவிட்டு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகம், இதிலே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான படைப்புகள், சூரியன், சந்திரன், மலைகள், மரங்கள், வானம், பூமி, மனித இனம், ஜிங்கள், இந்த அனைத்தையும் படைத்த ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சக்திக்கு பெயர் தான் அல்லாஹ். அவனை தவிர வேறு யாரினாலும் எந்த ஒன்றையும் படைக்க முடியாது. காவிர்கள் சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டு அதை கடவுள்களாக மனித சமயத்திலே சவால் விடுகிறார்கள். இவர்களுக்கு முடியுமானால் ஒரு ஈயை, ஒரு கொசுவை படைத்து காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் வேறு எந்த சக்திகளுக்கும், அல்லாஹ்வை தவிர உள்ள எந்த சக்திகளுக்கும் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் இவ்வளவு விடயங்களை படைத்த மிக பெரும் சக்தியாக, அதே போன்று முஸ்லிம்களுடைய ஒரு அடிப்படையான நம்பிக்கை, லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு விடயத்தையும் நடக்க வைப்பதற்கோ அல்லது நடக்காத ஒரு விடயத்தை நடக்க வைப்பதற்கு, நடக்கின்ற ஒன்றை நிறுத்துவதற்கு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர. இது முஸ்லிம்களுடைய ஒரு அடிப்படையான நம்பிக்கையாக இருக்கிறது. இது வெறும் வாயளவில் இருக்கும் என்றால் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. எனவே இப்படியான அல்லாஹ்விற்கு மாத்திரம்தான் அனைத்து சக்திகளும் சொந்தமானது. அந்த அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான ஒருவன் என்பதனை நாம் ஆழமாக கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான ஒரு ஆழமான நம்பிக்கையும் உறுதியும் எமக்கு சரியாக இருக்கின்ற பொழுதுதான் எமது வாழ்வில் வரக்கூடிய அனைத்து வகையான சவால்களையும் கொடுக்க முடியும். உதாரணத்திற்கு ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நான் கூறுகிறேன். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு சென்று திரும்பி வந்திருக்கிறார்கள். அப்படி வருகிற சமயத்திலே அவர்களுக்கு சிறு தூக்கம் தூங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. உடனே அந்த நபிகளாரும் சேர்ந்து வந்த சஹாபாக்களும் சற்று நேரம் உறங்கிவிட்டு செல்வோம் என்று ஒரு இடத்திலே ஓய்வெடுப்பதற்காக இறங்குகிறார்கள். சஹாபாக்கள் சற்று பிரிந்து பிரிந்து சென்று ஒவ்வொரு இடங்களிலே நிழல் பெறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இலங்கை மரத்திற்கு அருகாமையில் தன்னுடைய வாளை அந்த மரத்தில் கொளுத்திவிட்டு அவர்கள் அந்த இடத்திலே சிறு தூக்கத்தை தூங்குகிறார்கள். திடீரென்று விழித்து பார்க்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு காபிர் நின்று கொண்டிருக்கிறான். சாதாரணமாக அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொளுவிய அந்த வாளை தன்னுடைய கையிலே எடுத்து உருவிய நிலையிலே அவன் நிற்கிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து விடுகிறார்கள். அவன் கேட்கிறான், மகாபுனி, எனக்கு நீ பயப்படுகிறாயா? நீங்கள் எனக்கு பயப்படுகிறீர்களா என்று அந்த காபிர் கேட்கிறான். அந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கிடையாது, உனக்கு நான் பயப்படவில்லை,
தூங்குறவர்கள்
தொடர்ந்து அந்த மனிதன் கேட்கிறான், அந்த காபிர், இந்த நேரத்திலே எனது கையிலே உருவிய நிலையில் வாள் காணப்படுகிறது, உங்களிடம் எதுவுமே கிடையாது, இந்த சந்தர்ப்பத்திலே என்னிலிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே செல்லும் வாழ்வதை செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று அவர்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். அதை தொடர்ந்து அந்த வாள் கீழே விழுகிறது. எடுத்துவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், இப்பொழுது நீ சொல்லு, உன்னை என்னிலிருந்து காப்பாற்றுவது யார்? அவனுக்கு அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை கிடையாது. அவன் சொல்கிறான், நீங்கள் என்னை விட்டுவிட்டால் உங்களை விட சிறந்த மனிதர் ஒருவர் இந்த உலகத்திலே இல்லை என்று நான் நினைத்துக் கொள்வேன். இதற்கு பிறகு உங்களோடு நான் யுத்தத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அவன் சென்று அவனுடைய சமூகத்திலே சொல்கிறான், மனிதர்களில் மிகச்சிறந்த ஒருவரிடம் இருந்து நான் வருகிறேன் என்று சொல்கிறான். எனவே இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாமும் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குள் நாம் சிக்கிவிட்டால் அந்த நேரத்திலே அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்ற ஒரு வார்த்தையை எமது வாயினால் சொல்ல முடியுமா? அந்த அளவில் எமது ஈமான் இருக்கிறதா என்பதனை எமது உள்ளத்தை தொட்டு நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய காணப்படுகிறது. அப்படியாக அந்த நம்பிக்கை சரியான முறையில் இல்லை என்று சொன்னால் எமது ஈமானிலே அது குறைபாடாக இருக்கிறது. இது எமது வாழ்க்கையின் பல விடயங்களிலே தாக்கம் செலுத்தி ஒவ்வொன்றையும் சீர்குலைக்கும் என்பதில். இதே ஓரிலை கொள்கை, அல்லாஹ்வை பற்றிய முழுமையான நம்பிக்கை எம்மிலே சரியாக இருக்கும் என்று சொன்னால் எமது வாழ்வில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் மிக அழகாக நாம் முகம் கொடுக்க முடியும். அதற்கு இப்படியான உறுதியான உள்ளம் தேவை என்பதனை நாம் இப்படியான சில நம்பிக்கைகளை கடைபிடிக்கிற பொழுது மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மீதமான விளக்கங்களை தொடர்ந்து பார்க்கலாம். விளக்கம் எப்படியான சூழ்நிலையிலும் நாம் நம்பக்கூடிய ஒருவனையே சார்ந்திருப்போம் என்ற தலைப்பிலே நாம் விளக்கங்களை பார்த்து வருகிறோம். மேலே சொல்லப்பட்ட அந்த உதாரணமானது மிக அழகான முறையிலே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதே விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. சஹாபாக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் அவர்கள் கொண்டிருந்த அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கைதான் அவர்களை உறுதியாகவும் அந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி, அதாவது இரண்டு விடயங்கள் அந்த இரண்டு சந்தர்ப்பத்திலும் இரண்டு வகையில் எப்படி நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் பிரம்மாண்டமான சக்தியாளனான அல்லாஹ், அவன் மட்டுமே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பு நிற்பவர்களில் அவனே மிகச்சிறந்தவன். இது ஒரு அருமையான வார்த்தை. இதனை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் ஒரு முறை, நாம் அனைவரும் தெரிந்த ஒரு சம்பவம், அவர்கள் அன்று மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை போதித்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஒரு பெருநாளுக்காக வெளிக்கிட்டு செல்கிறார்கள். எந்த சிலைகளை அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த சிலைகளை எல்லாம் தடைமட்டமாக ஆக்கி வருகிறார்கள். இதை இப்ராஹிம் தான் செய்திருப்பார் என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் அங்கிருந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரும் கிடங்கை தோண்டி அதிலே நெருப்பை மூட்டி நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அதிலே பாய்ந்து செல்கிறார். அது நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை. ஆனால் அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கை அந்த நேரத்திலும் அவர்களை உறுதியாக வைத்திருந்தது. அல்லாஹ்விற்கு தான் அனைத்து சக்திகளும் சொந்தமானது. எந்த ஒரு படைப்பினத்திற்கும் எந்த சக்தியும் கிடையாது அல்லாஹ் அதற்கு கொடுத்தாலே தவிர என்பதற்கான ஒரு ஆதாரம் அங்கே கிடைக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பிலே பாய்கிறார்கள். அனைத்து சக்திகளையும் சந்தகத்தை கொண்டுள்ள அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளை விடுகிறான். நெருப்பே, இந்த இப்ராஹிமிற்கு நீ குளிர்மிக்கதாகவும் சுகமானதாகவும் ஆகிவிடு. உடனே அது அல்லாஹ்வின் கட்டளைப்படி மாறுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு சுடவில்லை. நாம் ஒருவருமே இந்த படைப்பினங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நெருப்பு என்றால் சுட்டுவிடும் என்பது அந்த பொருள். அல்லாஹு தஆலா அதற்கு சுடக்கூடிய சக்தியை கொடுத்தால்தான் அதனால் சுட முடியும். அதற்கு அழகான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இப்படி அல்லாஹு தஆலாவுக்கு தான் அனைத்து சக்திகளும் சொந்தமானது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் அதே போன்று இதே வார்த்தை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஸஹாபாக்கள் சொன்னார்கள். ஹஸ்புனல்லாஹு வநிமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்புதாரிகள் எல்லாம் அவனே மிகச்சிறந்தவன். எப்பொழுது என்றால் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே இஸ்லாத்தை தகர் தெரிவதற்காக அனைத்து வகையான மக்களும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். அனைத்து இஸ்லாத்தின் எதிரிகளும் ஒன்று சேர்கிறார்கள். யுத்தம் நடக்க காத்திருக்கிறது. அப்பொழுது முஸ்லிம்களை பார்த்து ஒரு செய்தி கிடைக்கிறது.
நிச்சயமாக அனைத்து மனிதர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் உங்களுக்கு எதிராக. பெரும் திரளான படையினர் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். சற்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சஹாபாக்களோ நபியவர்களோ பயப்படவில்லை. அவர்கள் எந்த அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவனின் மீது இருந்த நம்பிக்கை அவர்களுக்கு அதிகரிக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், எதுவும் நடக்கட்டும், நாம் நம்பியிருப்பது அல்லாஹ்வை மட்டும்தான். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்புதாரிகளில் அவனே மிகச் சிறந்தவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அந்த யுத்தம் நடந்து முடிவுக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய பல அருள்களோடு பல கனிமத்து பொருட்களோடு அவர்கள் வீடு திரும்புகிறார்கள். அவர்களை எந்த ஒரு தீங்கும் அணுகவில்லை என்று. எனவே இந்த ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் இஸ்லாத்தை விட்டு ஓடி விடாமல் அவர்களை பாதுகாத்தது அவர்களது உள்ளத்திலே இருந்த ஆழமான நம்பிக்கைகளாக இருந்தது. அதே போன்று இறுதியான ஒரு உதாரணம், இப்படியான உதாரணங்கள் இந்த இடத்திலே சொல்லப்படுவதற்கு காரணம் வெறுமனவே கேட்டுவிட்டு அழகாக இருக்கிறது என்று சொல்வதற்காக அல்ல. முஸ்லிம்கள் என்று நாம் எம்மை சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்கிறோம் இல்லையா, உண்மையிலேயே எமக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்பதனை ஒருமுறை பரீட்சித்து பார்ப்பதற்காகவும், இல்லை என்றால் எமது நம்பிக்கையை அதிகரிப்பதற்காகவும் தான் இந்த உதாரணங்கள் காட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் சஹாபாக்கள், நபி அவர்கள் மற்றும் அபூபக்கர் இருவரும் இஸ்லாத்தை மக்கள் முறையிலே நடைமுறைப்படுத்துவது சிரமமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் அனுமதியின் பிரகாரம் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே சென்று ஒரு பிரயாண கலைப்பின் காரணமாக ஒரு குகையை நோக்கி ஒதுங்குகிறார்கள். அந்த குகைக்குள் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அரபிகள் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். இவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும். அந்த நேரத்திலே மக்காவிலே ஒரு அறிவிப்பு விடப்படுகிறது, யார் முஹம்மதை கொல்கிறாரோ அவருக்கு இவ்வளவு பெருமதியான செல்வங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. ஒரு மனிதன், அதே போன்ற சில மனிதர்கள் இவர்களுடைய காலடி தடங்களை வைத்து தேடி பிடித்து குகை அளவிற்கு வந்து விட்டார்கள். குகைக்கு மேலா நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் பதறி விடுகிறார்கள், சொல்கிறார்கள், நான் அந்த முஸ்லிம்களுடைய பாதங்களை பார்த்தேன். அப்பொழுது அவர்கள் சற்று காலை தூக்கி கீழே பார்த்தால் விடுவார்கள், அத்தோடு கதை முடிந்து விடும். அப்படியான ஒரு நிலைமை, காலை தூக்கி விட்டால் கண்டு விடுவார்கள். அனைத்து சக்திகளுக்கும் அனைத்து சக்திகளும் யாருடைய சக்தியோ, அனைத்து விடயங்களுக்கான அதிகாரமும் எந்த அல்லாஹ்விடம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் இந்த இருவரோடு மூன்றாம் அவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதனை அந்த நேரத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எமது நம்பிக்கை எந்த அளவிலே இருக்கிறது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனை நாம் பலப்படுத்துகிற பொழுதுதான் எம்மினால் இந்த இஸ்லாத்தை எப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாம் பின்பற்ற முடியுமே ஒழிய
அந்த நம்பிக்கையிலே குறைபாடுகள் வருகிற பொழுது நாமும் சில வேலை இந்த இஸ்லாத்திலிருந்து தூரமாக வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். வல்ல அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை அழகான முறையிலே பின்பற்றுவதற்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அல் குர்ஆன் சுன்னாவிலே அழகான முறையிலே தெளிவுபடுத்தி இருக்கிறான். அந்த விடயங்களை எமது உள்ளத்திலே ஆழமாக கொண்டு நாம் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும், அது முனாபிக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது காதிர்கள் முருத்தர்களாக இருந்தாலும் சரி, யாரினாலும் எதுவுமே செய்ய முடியாது என்பதனை அழகாக புரிந்து கொள்ள முடியும். வல்ல அல்லாஹு தஆலா அவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தி இந்த இஸ்லாத்திலே இருந்து மூச்சு வரை வாழ்ந்து மரணத்திற்கு அருள்பாளிப்பானாக வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.